الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا، والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين، ما بعد. ويا عباد الله، اتقوا الله العظيم. قال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل، فريضة من الله، والله عليم حكيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்பாளன், ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அணியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாமும் என் உயிரிடம் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடுக்குவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊர்கள், சபா தாபிஈன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாள் இவ்வளவு மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்து பெருதோ செல்ல சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமாம் என்று துவாசிக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாம். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகைகளே, நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லே, அல்லாஹவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கூரில் இருக்கின்ற போதும், வெளியூரில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும், வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலும் கூட்டாகவும் நிரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இஸ்லாத்தின் தூண்களாக ஐந்து கடமைகளை தந்திருக்கிறான். அந்த ஐந்து கடமைகளில் ஒரு கடமைதான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமையாக இருக்கிறது. ஜகாத் என்ற கடமையினூடாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வறுமையை ஒழிக்கிறான். மற்றவருடைய அடிப்படை தேவைகளை இறைவன் அந்த கடமையினூடாக பூர்த்தி செய்து கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, நாம் வாழ வந்தவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள் மற்றவர்களில் வாழ வைக்கக்கூடிய கடமையாக இந்த கடமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தை பற்றி, ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி, இந்த ஜகாத்தை கூட்டாக செய்வதன் ஏற்படக்கூடிய நலவுகளை பற்றி, யாருக்கு இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு இந்த ஜகாத்தை கொடுக்க கூடாது, ஜகாத்துடைய நிசாபுகள் கணக்கை எப்படி பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளோடு பகிர்ந்து கொள்வதுதான் இன்றைய முசுபாவினுடைய நோக்கமாக இருக்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜகாத் என்ற கடமை இருக்கிறது. இந்த கடமையினூடாக யார் இந்த ஜகாத் என்ற கடமை நிறைவேற்றுகின்றாரோ அவர் தூய்மையாகிறார். யாருக்கு இந்த கடமையை நிறைவேற்றி இவர் கொடுக்கிறாரோ அவர்கள் தூய்மையாகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஜகாத்தை எந்த பொருளாதாரத்தினூடாக, விவசாயமோ பொருளாதாரமோ பணமோ எதனூடாக இவர் நிறைவேற்றினாரோ அந்த பொருளாதாரமும் சுத்தமாக்கப்படுகிறது, அவர் செய்யக்கூடிய தொழிலும் சுத்தமாக்கப்படுகிறது. ரக்காத்தை கொடுப்பவர் சுத்தமாகிறார், எடுக்கின்ற ஒரு களவு போய் அதே போல அறமான வழிகளில் அவர் ஈடுபடாமல் அவரும் அங்கே திருந்துகிறார், தூய்மையாகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதாரமும் தூய்மையாக்கப்படுகிறது. அப்படி ஒரு பரிசுத்தமான கடமையாக அல்லாஹ் ஜகாத் என்ற கடமையை தந்திருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களை பார்த்து பல உபதேசங்கள் செய்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விடயங்களை எச்சரித்தார்கள். முஹாஜிர்களை எச்சரித்த விடயங்களிலே ஒரு விடயம் தான், உங்களுடைய பொருளாதாரங்களிலே கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுங்கள். ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை மழை இல்லாத பஞ்சத்தால் சொரிப்பான் என்ற செய்தியை பெருமானார் சொல்லல்லாக வளைவத்தில் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லல்லாக வளைவத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதருக்காக மழையை அல்லாஹ் பொழிய வைக்கிறான் எதனூடாக தெரியுமா? அவ்வப்போது சிறு மழை கூட பெய்கிறதே, இந்த மழை அல்லாஹ்வுடைய ஜீவராசிகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அதாவது விலங்குகள், இந்த உலகத்திலே உயிரினங்கள் வாழ்கின்றால் அல்லாஹ் அந்த உயிரினத்தில் கொடுக்கின்ற அந்த நீரைத்தான் நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உயிரினங்கள் இல்லையென்றால் அந்த உலகத்திலே மனித செய்யக்கூடிய தப்புத்தவர்களால் மழையே இறைக்காமல் விட்டு விடுவான் என்ற செய்தியை பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஜகாத் என்ற கடமையை முதலாவதாக நாம் ஜகாத் என்ற கடமை இது பரவு கட்டாயம் என்பதை விளங்க வேண்டும். ஜகாத் என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. அன்பானவர்களே, சதக்கா இருக்கிறதே அது சுன்னத்தானதே, அது சுன்னத்தான ஒரு வணக்கம், அதை செய்கின்றவர்களுக்கெல்லாம் ஏராளமான நலவுகளை கொடுப்பான். ஆனால் ஜகாத் இருக்கிறது அது வாஜிபானது, அது கட்டாயமானது, கட்டாயம் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லையா, எங்களுடைய பங்கிலிருந்து பெற வேண்டிய எட்டு கூட்டத்தினுடைய பொருளாதாரம் எங்களுடைய பொருளாதாரத்தில் கலந்திருக்கிறதா? அல்லாஹ் எங்களோட மூலதனத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுவான். அதே போல கனியமானவர் ஜகாத் இருக்கிறது குறிப்பிட்ட சிறு பொருளாதாரங்களின் மீதுதான் அது கடமை, சில குறிப்பிட்ட சில பொருள்கள் மீதுதான் ஜகாத் கடமை. ஆனால் சதக்காவை பொறுத்த வகையிலே எந்த பொருளும் சதக்கா கொடுக்கலாம், பழைய பொருள் கொடுக்கலாம், புதிய பொருள் கொடுக்கலாம், அசைகின்ற சொத்து அசையாத சொத்து எதுவாக இருந்தாலும் இந்த சதக்கா என்பதை நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஜகாத்துக்கு என்று குறிப்பான பொருளாதார குறிப்பின் குறிப்பான பொருள்கள் இருப்பதை ஹதீஸுகளாக நாம் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, ஜகாத் இருக்கிறதே குறிப்பிட்ட சிலர் மீதுதான் அது கடமை. ஜகாத் என்று அந்த கடமை விதியாவதற்கு கண்ணியமானவர்களை நிமாவை தாண்டி இருக்க வேண்டும். அவருடைய பொருளாதாரங்களிலே கொடுக்க வேண்டிய அளவை தாண்டி இருந்தால் தான் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். சதக்காவை பொறுத்த வகையிலே இஸ்லாம் என்பது அங்கு கிடையாது. ஒரு மனிதன் 1000 ரூபாய் தருகிறான், முடியுமா இருந்தால் அவருடைய செலவு போக 100 ரூபாயும் சதக்கா கொடுக்கலாம். ஒரு மனிதன் 1 லட்சம் தருகிறார், 50,000 ரூபாயும் சதக்கா கொடுக்கலாம். அன்பானவர்களே, அந்த விடயம் அது சதக்கா, அது எவ்வளவு கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்துடைய விடயம் நாம் நினைத்தவாறு கொடுக்க முடியாது. அல்லாஹ் போட்டு தந்த கணக்கு அதைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பவர்களே. அதே போன்று இன்னும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம் என்றால், குறிப்பிட்ட 8 வகைகளுக்கு தான் ஜகாத்து கொடுக்க முடியும். நாங்கள் நினைத்தவாறு எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. சதக்காவை பொறுத்த வகையில எங்களோட உறவுகளுக்கு கொடுக்கலாம், தாய் சகாப்பனுக்கு கொடுக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சதக்கா தர்மம் கொடுக்கலாம், உணவும் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்தை பொறுத்த வகையிலே குறிப்பிட்ட 8 சாராளர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களை இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம் என்றால், குறிப்பிட்ட காலங்களில் தான், ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் சில பொருளாதாரங்களுக்கு. அதே போன்று கனிப்பொருட்கள் விவசாயத்தையக்கூடிய பொருளாக இருந்தால் அதிலே இந்த ஹசாதிகி அறுவடை செய்கின்ற போது கொடுக்க வேண்டும். சதக்காவை பொறுத்த வகையிலே கால இல்லை இல்லை. இன்றைக்கு ஒரு தர்மத்தை கொடுக்கிறோம், இன்னொரு மனசியாக்கு ஒரு தேவை வருகிறது, அதுக்கும் தர்மம் கொடுக்கலாம். இல்ல இன்னொருவரை சந்திக்கிறோம், அதுக்கும் தர்மம் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்துடைய சட்டம் வேற, சதக்காவுடைய சட்டம் வேற. அதே போன்று அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் ஜகாத்து கொடுக்காமல் வாழ்ந்தார், இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜகாத்தை அவரை மீது பறித்தெடுக்கலாம். மார்க்கம் அதற்கான அனுமதியை தந்திருக்கிறார். ஹதீஸுகளூடாக வரலாறுகளாக நிறைய வரலாறுகளை செய்திகளை பார்க்கலாம். ஆனால் நேரம் இடம் தராது. ஆனா சதக்காவை பொறுத்த ஒரு மனிதன் தர்மம் கொடுக்க இல்லண்டா, அந்த மனிதன் தர்மத்தை பறித்து எடுக்கலா, ஆனா அந்த மனிதனுக்கு உபதேசம் பண்ணலாம், உள்ளத்தை தொடும் வகையில் நாங்கள் பயானை செய்யலாம். மாணவர்களே, நாங்கள் பொதுவாக பயான் செய்வது என்னுடைய நாவால் நான் பேசுகிறேன், உங்களுடைய காதால் தான் இதை நீங்கள் கேட்கிறீர்கள். மாணவர்களே, இது ஒரு பயானுடைய ஹக்கீகத் இதுதான். ஆனால் உண்மையான ஹக்கீகத் நான் வாயால் பேசக்கூடிய விஷயம் உங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். இதுதான் பயானுடைய நோக்கம். மாணவர்களே, எனவே இந்த பயானை கேட்டு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் கொஞ்சம் பேர் திரும்பி இந்த ஜகாத்தை கொடுப்பீர்கள். நண்பானவர்களே, உண்மையிலே இதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும். அப்படி இல்லாமல் காதால் கேட்டோம், அடுத்த காதால் விட்டோம் என்றால் எத்தனை பயான் கேட்டாலும் அல்லாஹ் இதிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர மாட்டான். எனவே ஜகாத்துக்கும் சதக்காவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். எனவே எட்டு கூட்டங்களுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அதையும் தர்மங்களை முதலாவது கொடுக்கக்கூடிய முதலாவது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஏழைகள் என்றால் வெட்கம் சுயமரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தனது வருமானத்துக்கு வாழக்கூடியவர் இவர் உழைக்கிறார், கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறார். ஆனா இவர் தேடுகின்ற பணம் ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனா 2000 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா இவருடைய செலவு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம். இரண்டாவது வகையினர் வல் மத்தாக்கீன், அதாவது மிகவும் வறுமையில் வாழுவோர். இவர் செலவு 3000 ஆனா தேடுகிறார், மிகவும் குறைவாக 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் சிறிய ஒரு தொகையை தேடுகிறார். இவர்கள் மிஸ்கீன்கள், ஃபுகராக்களை விட மிஸ்கீன்கள் மிக தகுதியுடையவர்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ஜகாத்தை வசூலிப்போர் இஸ்லாமியாக்கி இருந்தால் அதற்கு கீழாக நியமிக்கப்பட்ட அந்த ஆமில்கள் வசூலிப்போர்களுக்கு ஒரு பங்கை, அவங்களுடைய சிரமத்துக்காக ஒரு பங்கை கொடுக்கலாம். மன இணக்கம் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள், அதாவது அவர்களின் தீய செயல்கள் தடுக்கப்படுவதற்காக, விசுவாசத்துக்காக, அர்ப்பணிப்புக்காக, அதாவது உறுதிப்படுத்துவதற்காக, அதே போல அவருடைய தீங்குகள் எங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக அண்மையிலே இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தவர்களுக்கும் கொடுக்கலாம். அவர்கள் தான் மல்லபத்து குலூப் என்று சொல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக அடிமைகளை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம். கடனாளிகள், ஆபமான வழிகளில் கடன்பட்டவர்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில சென்றவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் போராட சென்றவர்கள் இவர்களுக்கும் ஜகாத்தின் ஒரு பகுதியை கொடுக்கலாம். அதே போன்று பிரயாணிகள் பயணத்தில் இருக்கும் போது அவர் தேவையுள்ளவராக இருத்தல், ஒருவர் உலகத்திலே வாழுகின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய ஊரிலே வசதிக்காராக இருக்கிறார், தூர இடத்துக்கு போய் அவர் எழுதுகிறார், அங்கே வசதியற்ற ஒரு நிலையிலே தள்ளப்படுகிறார், அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம். ஆனால் நவீன காலங்களை பொறுத்த வகையிலே தொழில்நுட்பம் வாழ்ந்த காலம் இங்கே உள்ள பணத்தை எங்க போயும் அந்த நிமிஷத்தில் எடுத்துக் கொள்ளலாம். எனவே இந்த யூனிஸ் பபீன் சொல்லக்கூடியவர் தற்காலத்தில் இல்லை என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் சில விடயங்கள் சமூகத்தில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஜகாத்துடைய தொகை கிட்டத்தட்ட, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய அந்த ஜகாத்துடைய தொகையை எடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்லது அரிசி செமன் சீனி போன்ற பார்சல்களை வாங்கிக் கொள்வது சதக்காவை தவிர ஜகாத்து கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்னென்ன பொருள்கள் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் இல்லை, நீங்கள் செம்மல்ல கொடுக்கலுமா, அதே போல வேற பொருட்களை கொடுக்கலுமா. எனவே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த முறைகளை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும், அந்த முறைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஜகாத்தை எடுப்பதற்கு தகுதியானது. ஜகாத்து யார் யாருக்கும் கொடுக்க கூடாது, அதையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதாவது ஆதாரபூர்வமாக சொல்வதற்கு நேரம் இடத்தராமையினால் சுருக்கமாக சொல்கின்றேன். யாராவது ஆதாரம் தேவைப்பட்டால் கேட்டுக் கொள்ளலாம். முதலாவது, ஜகாத்தை பெற தகுதியற்றவர்கள் பணக்காரர், அவர்களது பிள்ளைகள், அவர்களது செலவின் கீழ் உள்ளவர்கள், இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. இரண்டாவது, பெற்றோர் தன் மனைவி பிள்ளைகள், ஒருவர் வசதிக்காராக இருக்கிறார், அவருடைய பெற்றோருக்கு அதே போன்று அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. இன்னொன்று, உழைக்க சக்தி இருந்தும் தர்ம படத்தில் பொது சொத்தில் வாழ முயற்சிக்கிறார், இப்படியானவர்களுக்கும் நாம் அந்த ஜகாத்தின் ஒரு பகுதியை கொடுக்க முடியாது. அவருக்கு உழைக்க முடியும், தைரியமாக உழைக்க முடியும், அந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இளைய வயதுகளாக எந்த நோயுமே இல்லை, ஆனால் பொது சொத்துல வாழ விரும்புகிறார் என்றால் அவருக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் நாத்திகர்கள் மதம் மாறியவர்களுக்கும் நாங்கள் ஜகாத்து கொடுக்க முடியாது. அடுத்ததாக அடிமைகள் இவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. அடுத்தது பிரத்தியமா பனு முத்தலி பனு ஹாசி போன்ற சில கோத்திரங்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியாது. இப்படியாக இஸ்லாம் ஜகாத்து யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது போன்ற வழியை கலந்துருக்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்துடைய கடன் இருக்குது, எங்களால் முடியுமானவர் தனிப்பட்ட விதத்தை இபாதத்தை நாங்கள் செய்கிறோம், ஆனால் இதை கூட்டாக செய்கின்ற போது அல்லாஹ் இதில் நிறைய நடவுகள் இருக்கிறார். ஜகாத்து என்ற கடமை இருக்குது, இதை நம்ம கூட்டா செய்கின்ற போது அல்லாஹ் நிறைய நிலவுகளை வச்சிருக்கான். தனிமையில ஒரு மனிதன் ஜகாத் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற போது குறிப்பிட்ட சிலருக்கு தான் இது போய் சேருகிறது. தனிப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய அந்த வீட்டுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய ஜகாத்து போகும். ஆனால் கூட்டாக சமூகமாக ஒரு பகுதியாக செய்கின்ற போது எந்த மூலமுழுக்கு வேலை எளிய மக்கள் இருந்தாலும் தரவுகள் அடிப்படையில் மிகவும் பொருத்தமானவர்கள் இடங்கண்டு தரமானவர்களுக்கு மிகவும் தேவையுள்ளவர்களுக்கு அந்த ஜகாத்து போய் சேரும். நாங்கள் கூட்டாக செய்கின்ற போது அதே போல தனிமையை செய்கின்ற போது வாங்குவோரின் மரியாதை அங்கே குலைகிறது, வாங்கக்கூடிய மரியாதை அங்கே இழக்கப்படுகிறது. சில வேளை ஒரு தனவந்தன் ஜகாத்தை கொண்டு போய் ஒருவருக்கு கொடுத்து விட்டு வருகிறார், அவர் யோசிப்பார்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும். கூட்டாக செய்கின்ற போது அவருடைய மான மரியாதை பாதுகாக்கப்படுகிறது. அதே போன்று சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தனிமையிலே செய்கின்ற போதும் எங்களுடைய புத்திக்கப்படுகின்ற மாதிரி நாங்கள் அறிந்த வாரத்தில் விடயங்களை செய்துவிட்டு போவோம். ஆனால் சமூகமாக ஒரு கமிட்டியாக செய்கின்ற போது அதில் நிறைய நலவு இருக்கிறது. அதில் இருப்பார்கள் நோக்கம் தனிமையிலே கொடுக்கின்ற போது நிறைவேறாது. ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு 5 வருடமாக ஒருவருக்கு கொடுத்து கொண்டே போகிறார், எந்த மாற்றம் இல்லை என்றால் தனிமையில் கொடுக்கின்ற போது இப்படி நடக்கும். தூர நோக்கம் தூர சிந்தனை இல்லாமல் இது நடக்கிறது. எனவே கூட்டாக சமூகமாக செய்கின்ற போதும் இது ஒரு பாரிய மாற்றம் செய்யப்படுது. மாஷாஅல்லாஹ், உங்களை பொறுத்தவரை உங்களை தனவந்தர்கள் ஏராளமாக இருக்கின்றீர்கள், தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய ஜகாத்துகளை கொடுக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய ஊர்களில் மாஷாஅல்லாஹ் ஜகாத் கமிட்டியும் இருக்கிறது. எனவே முடியுமானவர்கள் உதாரணமாக நீங்கள் ஜகாத்து 10 லட்சம் கொடுக்குறீங்க, அதுல உங்களை 5 லட்சத்தையோ 2.5 லட்சத்தையோ உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் கொடுங்கள், ஆனா மீதமுள்ள 7.5 லட்சம் அல்லது 5 லட்சம் முடியுமா இருந்தால் அந்த கமிட்டிக்கு கொடுங்கள், அவர்கள் நிறைய நலவுகள் வரும். வெளிவு கண்ணியமானவர்களே, முழுமையாக அவர் மீது நம்பிக்கை ஏற்படுறதுக்கு பின்னால் நம்முடைய ஜகாத்துடைய முழுத்தொகையும் கொடுக்கலாம். எனவே நல்ல முறையிலே நடக்கின்ற போது நிச்சயமாக சமூகம் அதற்கு நிறைய ஆதரவுகளை வழங்குவார்கள். எனவே பொதுவாக கொடுக்கின்ற போது, அதாவது சமூகமாக அதை செய்கின்ற போது நிறைய நலவுகள் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு விடயத்தை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு பலரிடமிருந்து கிடைக்கும், இன்னும் பலருக்கு யாரிடமிருந்து கிடைக்கும். சிலருக்கு எல்லாரும் கொடுத்து கொடுப்பார்கள், ஊரில் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் தான், ஜகாத்து யாரும் கொடுக்கணும், இன்னும் சிலர் இடைமறைக்காயாய் தங்களுடைய மான மரியாதை வழியில போயிருமோ, நான் அழகான செல்வந்து கிடைக்கிறேன், இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த வறுமைக்கு மாற்றிட்டே, அந்த வறுமையை அடக்கிக் கொண்டு தன்னுடைய சுய மரியாதையை பாதுகாத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். கையெழுதி கேட்கின்றவர்களை விட எனக்கு பசி தாருங்கள், எனக்கு செலவுக்கு இல்லை தாருங்கள் என்று கேட்கக்கூடியவர்களை விட கேட்காமல் தன்னுடைய மான மரியாதையை தன்னுடைய குடும்பத்துடைய மான மரியாதையை சுய மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே இவர்களை தேடி கொடுப்பதுதான் எங்களுடைய ஜகாத் போய் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கு. அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத் விதையாகும் பொருட்களை இரண்டாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை, அது பணம் அல்லது வியாபார பொருட்கள். வியாபார பொருட்கள் சிறுபோது கண்ணியமானவர்களே, நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபார பொருட்கள் அதனுடைய ஜகாத் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படாதவை, அதாரமாக விவசாய பொருட்கள், கனிப்பொருட்கள். உதாரணமாக
விவசாயம் செய்கிறோம், வெள்ளாமத்தை பகுதிகளில் அதை பற்றி விரிவாக பேச தேவை நினைக்கிறேன். அதே மூலம் கனிப்பொருட்கள் இதெல்லாம் அந்த காலத்துக்கு அறுவடை செய்வார்கள். அதாவது ஒரு வருடத்திலே இரண்டு முறை வெள்ளாமை செய்வார், சிறுபோகம் பெருபோகம் என்று. சில பழங்களை பொறுத்தவர்களே வருடத்திலே இரண்டு மூன்று முறை பறிப்பார்கள். அதை பறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதனுடைய ரக்காத்தை நாங்கள் கொடுத்துக் கொண்டால் போதுமானது. வியாபார பொருட்களை பொறுத்தவர்கள் இவற்றின் பெருமையை அப்போதைய சந்தை விலையமைப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை அல்லது தன்னுடைய அதாவது தங்க கடையோ அல்லது வெள்ளி கடையோ என்ன நாங்கள் பொருள் செய்கிறோமோ அதை மொத்தமாக ஒருத்தருக்கு கொடுக்க போனால் எந்த விலையை கொடுக்கலுமோ அந்த தொகையை தான் நாங்கள் எங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்டோக்காக நாங்கள் கணக்கு பார்க்கலாம். அதே போல கனிமானவரே வரவேண்டிய கடன்களை சொத்தோடு கூட்டி எங்களுக்கு நம்பகமான கடன் இருக்கும் சில கடன்களை நம்ம மேலா உதாரணமாக அவர்களுக்கு நம்ம 10 லட்சம் பணம் கொடுத்திருக்கிறோம் ஒரு மாதம் டேட் வச்சு அந்த மனிதர்கிட்ட போய் நாங்கள் 2 கிழமையில கேட்கிறோம் எனக்கு பணம் கொஞ்சம் ஹஜிஜி தரையுமானு உடனே அவர் சொல்றார் நாளைக்கு நான் தாரேன். அப்ப இது எங்களை கையில இருக்கிற பணமா இருக்கான் அந்த 10 லட்சத்தையும் எங்களுடைய வரவாக நம்ம கூட்டோடும். இன்னும் சில கடனிற்கு நான் கொடுத்திருப்போம் அது கிடைக்காது கேட்டு கேட்டு கிடைக்காது எப்பாவது கிடைக்க பார்த்துக்கொள்வோம் அப்படி இல்லாட்டி மறுமையில் அல்லாத சொல்லி வாங்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறார்கள். அன்றாடவர் எந்த கடனுக்கு ரக்காத் எப்போது அது கைக்கு கிடைச்சதோ அன்னைக்கு அதுக்கு ரக்காத்து கொடுத்தால் போதுமானது. அது எங்களுடைய கையை விட்டு நழுவப்பட்ட ஒரு பணம் என்பதனால் எங்களுடைய கைக்கு அது எப்போது சொந்தமாகிறதோ அன்றைய நாள் அதற்குரிய ஜகாத்தை கொடுத்தால் போதுமானது. அதே போலமான அல்லாஹ்வின் நல்லறிஞர்களே ஜகாத்து கொடுக்கின்ற போது வியாபார பொருட்கள்லயோ அல்லது ஏனைய அந்த விவகாரங்களையோ ஜகாத்து கொடுக்கின்ற போது சுமாராக 85 கிராம் தங்கத்தின் பணம் பெறுமான அளவை எட்டி அந்த நிசாப் இருந்தால் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் வரக்கூடிய அந்த முழுத்தொகையில் 1/10 கொடுக்க உதாரணம் அவர்களுக்கு 10 லட்சம் இருக்கிறது என்றால் அந்த 10 லட்சத்தை 1/10 அந்த 10 லட்சத்தை 10 பிரித்தால் 1 லட்சம் அந்த 1 லட்சத்தில் 1/4 என்பது 25,000 ரூபாய். எனவே 25,000 ரூபாய் ஒரு மனிதர் ஜகாத்து கொடுத்து விட்டால் அந்த மனிதருடைய அதாவது 9,75,000 ரூபாய் சுத்தமாகிறது. அப்படி இல்லாமல் 25,000 ரூபாய் அவர் வழியாக்கலையா, ஏழைகளுக்கு போக வேண்டிய சொத்தை அவர் கொடுக்கலையா, வெட்டு குறுப்பு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்கலையா, பொருளாதாரத்தை கொடுக்கலையா, இவருடைய மூலதனத்தில் சேர்த்து காலப்போக்கில் அது கொண்டு போகும். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேண்டிய சமூகத்தில் சில தகப்பன்மாறு கொடிகட்டி வியாபாரத்துல பிறப்பார்கள். மாத்தா எல்லாம் முழு ஊரும் அவர்கள்தான் வேலன் சொல்லுவார்கள். ஆனா காலப்போக்குல பார்த்தா அவர் ஒத்தாகிடுவார், மகன் பிச்சை எடுப்பார். ஏகனியமானவர்களே அந்த வாப்பட வாழ்க்கையில சதக்கா ஜக்காத்து கிடையாது. யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலையோ யாரெல்லாம் தர்மம் கொடுக்கலையோ அந்த பொருளாதாரங்கள் எல்லாம் பாதுமாக்க மாட்டான். ஒரு பரம்பரையோடு அதை அழிச்சிடுவோம். எவ்வளவுதான் மல்டி மில்லியனா இருந்தாலும் கனிமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை இல்லைண்டா அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரம் எனக்குரியது யாரெல்லாம் யோசிக்கிறார்கள் கனியமானவர்களே நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை ஏழ்மை நிலையில் அப்படி விட்டுருவான். எனவே அதை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். ஏழைகளை அல்லாஹ் அந்த உலகத்திலே வைத்திருக்கிறான், பணக்காரர்கள் அமைத்திருக்கிறான். பணக்கார யோசிக்க வேண்டிய ஏழைகளுடைய செல்வத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் என்னுடைய கையிலே தந்திருக்கிறாண்டே ஏழைகளை நாங்கள் அதாவது கவனிக்க வேண்டும். அதே போல கனியமானவர்களே கூட்டு பங்கு வியாபாரம் சில செய்வார்கள். சில நானா தம்பிமாரே அல்லது நெருங்கிய நண்பர்கள் கூட்டு வியாபாரம் செய்வார்கள். இரண்டு கருத்து இருக்கிறது கூட்டு வியாபாரத்தில் எப்படி நாங்கள் ஜகாத்து கொடுக்கிறது. பங்காளர்கள் ஒவ்வொருவரினும் பங்கு நிசாப் அடைய வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஒரு 2 பேர் சேர்ந்து பார்ட்னராக பிசினஸ் பண்ணுகின்றார்கள், 3 பேர் சேர்ந்து பார்ட்னராக பிசினஸ் பண்ணுகின்றார்கள். அவர் ஒவ்வொருவரும் நிசாபை அடைய வேண்டும் என்று அந்த கருத்தை சொல்கின்றார்கள். ஆனால் பலருக்கும் பொதுவான சொத்தை ஒருவரின் சொத்தாக கருதி ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய இமாம் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் வலுவான கருத்தாக இருக்கிறது. 3 பேர் சேர்ந்து பார்ட்னராக ஒரு தொழில் செய்கிறார்கள். தொழில் என்ற விடயத்திலே அது ஒன்று பலருடைய பணம் அவர்கள் இருக்கலாம். எனவே அந்த பொருளாதாரம் சுத்தமாக வேண்டுவதற்காக 3 பேருடைய பணத்தையும் ஒருவருடைய பணமாக நினைத்து அங்கே முழு தொகையிலே ஜகாத்து கடமையாக இருந்தால் கொடுத்து கொண்டால் அந்த பொருளாதாரம் அங்கே சுத்தமாக. அதே போல கனிமார்களே கடனுக்கான ஜகாத்து ஆரம்பத்தில் சொன்னேன், அறவிட முடியுமான கடனுக்கு மாத்திரம்தான் ஜகாத்து கணக்கு பார்க்க வேண்டும். அறவிட முடியாத கடன் எப்போது கைக்கு கிடைக்கிறதோ அப்போதைக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் உலகத்திலே மௌத்தாகிவிட்டால் ஜகாத்துக்கு 5 வருடம் 10 வருடம் ஜகாத்தை கொடுக்கையில் திடீர்னு மௌத்து வந்து விட்டது என்றால் மம்சாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மசாஹிபுகளிலே அவருடைய கிதாபுகள் எழுதி வைத்திருக்கிற ஒரு செய்தான் கண்ணியமானவர்களே அந்த மனிதருடைய கடனை அடைக்க முன்னால், அவருடைய வசியத்துகளை நிறைவேற்ற முன்னால், அவருடைய சொத்துக்களை பிரிக்க முன்னால், முதலாவது அல்லாஹ்வுடைய கடமை இஸ்லாத்திலே உள்ள தூண் ஐந்து தூண், அந்த தூண்களில் ஒன்றை இவர் நிறைவேற்றாமல் மௌத்தாக்கிட்டால் முதலாவது அந்த பொருளாதாரத்துக்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாகத்தான் மற்ற விடயங்களை செய்ய வேண்டும். அவர்கள் கருத்தை இமாம் ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக், இமாம் போன்றவைகளுக்கு செய்தால் அந்த வக்ஃப் சொத்துக்கு ஜகாத் இல்லை. தனிப்பட்ட ஒரு நபருக்கு வக்ஃப் செய்யப்பட்டால் அவர் அந்த பொருளாதாரத்திலே அந்த அவருக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வக்ஃப் சொத்திலே அவர் ஜகாத் கொடுக்கலாம். பொதுவான வக்ஃப், அதாவது மதரசா பள்ளி அல்லது வேறு பொதுவான இடங்களுக்கு ஜகாத், அதாவது வக்ஃப் செய்யப்பட்டால் அதற்கு ஜகாத் இல்லை. அடுத்ததாக கனிமணவர்களே, வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள் வாகனங்களுக்கான ஜகாத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். என்னால் கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கிக் கொண்டு வருகிறது, சுருக்கமாக சொல்கின்றேன். இவற்றுக்கான திருத்த செலவுகள், வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை 85 கிராம் தங்கத்தின் கணப்பெருமானம் இருந்தால் அவர்கள் அந்த ஜகாத்தை, அதாவது 2.5 வீதம் 14 பங்கு அந்த ஜகாத்தை அவர்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரமான அல்லாஹ்வின் நன்மையாளர்களே, இன்னும் ஒரு விடயம், அதாவது சம்பளம் பெறக்கூடிய ஊழியர் இருப்பார்கள், அவர்களுடைய ஜகாத் தனியார் துறைகளிலும் அது அரச துறைகளிலும் வேலை செய்யக்கூடியவர்களே இருப்பார்கள். சில யோசிப்பார்கள் எங்களுக்கு ஜகாத் இருக்கோ இல்லையோ என்று. ஒரு வருட சம்பளத்தை கூட்டி அந்த வருட செலவுகள் கடன் போக எஞ்சியது சுமார் அந்த 85 அந்த கிராம் தங்கத்தின் பெருமானம் இருந்தால் கண்ணியமானவர்களே, அவர் அந்த ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய, அதாவது கணக்காக இருக்குது. அதே போல தானியங்களை பொறுத்த வகையிலே அரிசி கோதுமை போன்றவைகள் நாங்கள் ஜகாத் கொடுக்கிறோம். அதே போன்று அதற்கு நீர் செலுத்துகின்றதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, நீர் செலுத்தாமல் பெறப்படுவதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போன்று ஜகாத் வெளியாகும் பொருட்களுக்கு பதிலாக வேறு பொருட்களை கொடுப்போமா என்பதை மாற்றத்திலே பல அபிப்பிராயம் இருக்கிறது. கனிமான நேரம் போதாமல் அதை நான் சுருக்கமாக நான் சொல்வதற்கும் உட்படவில்லை. அடுத்த விடயம், அதாவது ஜகாத் பொருளாதாரத்திலே நாங்கள் கொடுப்படவில்லை என்றால், ஜகாத் யாருடைய பொருளாதாரத்திலே ஜகாத் கொடுப்படாமல் இருக்கிறதோ அந்த ஜகாத் பொருட்படாத பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். அது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நாளைய மறுமை நாளிலே சுஜாஅன் அக்ரா யகூனு கன்ஜு அஹதிகும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா, விஷமுள்ள பாம்பாக அல்லாஹ் மாற்றுவான். அது விஷமுள்ள பாம்பாக அல்லாஹ் அதை மாற்றி அந்த, அதாவது அந்த பாம்பு அவரை திரும்பிக் கொடுக்கும். ஆனால் கண் இருக்க அந்த மான் இருக்க, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று அந்த பாம்பு அவரை அப்படி திரும்பிக் கொண்டிருக்கும் என்ற செய்தி புகாரிலே 1403 அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில சாரா நாளை வரவினாலே கைகிடப்படுவார்கள். நாளை வறுமையினால சில மனிதர்கள் சொல்வார்கள், என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜன தரையிலேயே, என்னுடைய அதாவது அதிகாரம் என்னை நாசமாக்கிவிட்டது என்று சிலர் நாளைய மறுமையினாலே புலம்புவார்கள், கவலைப்படுவார்கள் செய்து அல்லாஹ் பரிசு தர்ப வாழ்த்துகிறான். எனவே அல்லாஹ் சதுரங்கின்ற பொருளாதாரத்துக்கு உண்டாக தான தர்மம் கொடுத்துக் கொள்வோம். தான தர்மம் கொடுக்காமல் அதே போல குறிப்பாக ஜகாத் என்ற அந்த கடமை நிறைவேற்றாமல் வாழ்ந்தால் நாளைய கியாமத்தில் நாளைய கூடிய பொருளாதாரம் அது எங்களுக்கு எதிராக காட்டப்படும். அது மாத்திரமல்ல, அந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். ஏழை எளிய மக்களை வாழ வைக்காத சொத்தாக இருந்தால், பதுக்கி வைக்கப்பட்ட சொத்தாக இருந்தால், ஏழை எளிய மக்கள் பிறரை வாழ வைக்க கொடுக்காத சொத்தாக இருந்தால், குடும்ப உறவுகளை கொடுக்காத சொத்தாக இருந்தால், கனியமானவர்களே அந்த சொத்து நாளே வறுமையினாலே அது எதிர்களுக்கு எதிராக ஒரு விஷங்கள் ஒரு பாம்பாக காட்டப்பட்டு அது எங்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்ற செய்தியில் சொல்லலாமல் சொல்லியிருக்கிறார்களே. எனவே இப்படியான இந்த ஜகாத்துடைய விடயங்களை சுருக்கமாக நான் வெளிப்படுத்துகிறேன். இறை வல்லவனாக சுத்தமான தாலா மிக முக்கியமான ஒரு கடமையான ஜகாத் என்ற கடமை தூய்மையான முறையில் நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் இவை கேட்டுக் கொள்வானாக. யாரெல்லாம் முன்னாள் காலங்களில் இந்த கடமையில ஏதாவது முன்னப்பின நடந்திருந்தால், குற்ற குறைகள் நடந்திருந்தால் இவர்களை மன்னித்துக் கொள்வாயாக. யாரோ வரும் காலங்களில் ஜகாத் என்ற தூய்மையான கடமையை கொடுத்தும் எங்களையும் யார் அதை பெறுகின்றாரோ அவர்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தில் சுத்தப்படுத்தக்கூடிய நன்மக்களால் எங்களை கபூலித்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் கூப்பரை விட்டும் ஏழ்மைத்தனத்தை விட்டும் சமூகத்தை பாதுகாப்பதற்காக ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றக்கூடிய தனவந்தர்களாக சமூகத்தில் உள்ள தனவந்தர்களின் ஆசி அருள் புரிவாயாக.